நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த நகர்ப்புற தோட்டக்கலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றுட்டு வருது. தோட்டக்கலை அப்படின்னு பொதுவாக பார்க்கும்போதே வந்து விதவிதமான தோட்டங்கள், காய்கறி தோட்டம் சொல்கிறோம், அழகு தோட்டம் சொல்கிறோம். இன்னும் பழைய காலங்கள்லேயே பார்த்தோம்னாக்க தொங்கும் தோட்டங்கள்லாம் கூட இருந்திருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மாடித்தோட்டம். இந்த மாடித்தோட்டம் அமைத்தல் பற்றி நம்மளுக்கு நிறைய விவரங்கள் சொல்கிறதுக்காக நம்ம பல்கலைக்கழகத்துடைய தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் சதாசக்தி அவங்க வந்திருக்காங்க. வாங்க அவங்கள சந்தித்து இந்த மாடித்தோட்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார்.
வணக்கங்க. மாடித்தோட்டம் அப்படிங்கிறது வந்து இன்று இருக்கக்கூடிய கால ஓட்டத்தில் அபரிவிதமான மக்கள் தொகை பெருக்கத்தில் நகர்ப்புற வளர்ச்சியினுடைய வேகத்தோடு பார்க்கும்போது மாடித்தோட்டம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு பங்களிப்பை தெரிவிக்குது. இன்றைய சூழ்நிலையில் நமது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காய்கறி நம்மளுடைய மக்கள் எடுத்துக்கிறது வந்து 120 கிராம் டெய்லி சாப்பிட்றாங்க தினம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு தேவையான காய்கறிகள் அப்படின்னு பார்த்து மருத்துவ ரீதியாக இல்லைன்னா விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னா தினமும் வந்து 300 கிராம் நம்ம எடுத்துக்கிடணும். ஆனால் 120 கிராம் தான் எடுத்துக்கிடுறோம். அதே மாதிரி பழங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 150 கிராம் வரைக்கும் சாப்பிடணும். ஆனால் நம்ம ஒரு 50 கிராம் தான் சாப்பிட்றோம் டெய்லி. இந்த சூழ்நிலையில் காய்கறிகளுடைய தேவை, காய்கறியினுடைய பற்றாக்குறை, காய்கறியினுடைய விலை ஏற்றம், நகர்ப்புற வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சூழ்நிலை வருது. அதாவது வீட்டு தோட்டம் அப்படிங்கிறது முன்னால் இருந்த அந்த ஒரு திட்டம் வந்து இப்போ வந்து அந்த நோக்கம் வந்து சிறிது மாற்றமடைந்து மாடித்தோட்டம் அப்படிங்கிறது மாறியிருக்கு. நகர்ப்புறங்களில் நமக்கு வந்து இடம் வசதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறனால மாடியில் இருக்கக்கூடிய இடத்தை பயன்படுத்தி தோட்டம் அமைக்கிறது தான் மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம்.
சார், இந்த சாதாரணமாக மாடித்தோட்டங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க இடம் வந்து கீழே இல்லாததுனால நகர்ப்புறத்தில் மாடியில் இருக்கிற இடத்த பயன்படுத்தி மாடித்தோட்டங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கு எந்த மாதிரியான இடங்கள் இப்போ இன்னும் கூட சொல்ல போனோம்னாக்க இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் மாடி அப்படிங்கிற இடம் கிடைக்காம போகுது. அப்போ அவங்க வந்து எந்த மாதிரி இடங்களில் இந்த தோட்டங்கள் அமைச்சிக்கலாங்க?
சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தனியாக உள்ள வீடுகளுக்கு மாடி அப்படின்னு இருக்கும். சில நேரங்களில் அடுக்கு மாடிகள் அப்படின்னு வரும்போது அடுக்குமாடி திட்டத்திலே பார்த்தீங்கன்னா அந்த அடுக்குமாடிக்கு அருகாமையில் உள்ள சிறிய இடத்தை வந்து பொதுவாக அனைவருக்கும் பொதுவான இடமாக வைத்திருப்பாங்க. ஒரு சிறிய தோட்டம் அமைப்பிற்கு இடம் வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் அடுக்குமாடிகளில் நடுத்தட்டுகளில் குடியிருப்பவர்களுக்கு வந்து மாடியிலையும் போய் இடமாக இருக்காது. இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து தாழ்வாரம், அதாவது வெராண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள், ஜன்னல், வெயில் வரக்கூடிய ஜன்னல் இடங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன தோட்டங்கள் அமைக்கலாம். எப்படின்னா ஒரு சிறிய கொள்கலன்கள், தொட்டிகள் வச்சு, சின்ன பாலித்தீன் பைகள்லையோ சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்கள்லையோ வச்சு பண்ணலாம். அடுக்கு மாடிகளில் நான் முதல்ல சொன்ன மாதிரி பொதுவான இடங்கள், காமன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சில பல மரங்களையோ இல்லை அழகு தோட்டங்களையோ இல்லை சின்ன சின்ன காய்கறிகளையோ தோட்டமாக அமைச்சு விடலாம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அடுக்கு மாடிகளில் பயன்படுத்துகிறாங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, சேலம், மதுரை இது மாதிரி பெரிய நகரங்களில் இருக்குது. இதில் சென்னையும் கோயம்புத்தூரும் பார்த்தீங்கன்னா இதில் மிக விரைவாகவே இதை செயல்படுத்துகிறாங்க.
சார், இந்த மாதிரி மாடி தோட்டங்களில் என்னென்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் வளர்க்கலாங்க?
பொதுவாக மாடித்தோட்டம் அப்படின்னு வரும்போது மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இடம் பற்றாக்குறையினால தான் மாடித்தோட்டத்துக்கு நம்ம போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆர்வம் இருக்கிறது, இடம் இல்லை. இங்கே மாடித்தோட்டத்துக்கு போகும்போது நம்ம பலவிதமான பயிர்கள் வளர்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறு சிறு வேர்கள், பக்க வேர்கள் விடக்கூடிய பயிர்கள் தான் இங்கே நல்லா கொண்டு வர முடியும். குறிப்பாக ஆணி வேர் உள்ள பெரிய மரங்களையோ பெரிய செடிகளையோ இங்கே வளர்க்கிறது உகந்ததாக இருக்க முடியாது. ஏன்னா மாடியில் வந்து ஆணி வேர் உள்ள ஒரு பயிராக இருந்து நீள ஆழமாக செல்லக்கூடிய ஒரு பயிராக இருந்தால் பயிர் வளர்ச்சியும் இருக்காது. அந்த மரம் வந்து சில நேரங்களில் வந்து கட்டடத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். எனவே குறிப்பாக வந்து காய்கறிகள், சின்ன சின்ன குரோட்டன்ஸ் மாதிரி அழகு செடிகள், சின்ன சின்ன மூலிகை பயிர்கள், இது வந்து கொள்கலன்கள் வச்சோ இல்லைன்னா நம்ம மாடியில் சிமெண்ட்டுனாலேயோ அல்லது மரத்தாலே ஆன தொட்டிகள் அமைத்து நாமளே ஆசாரியவோ கொத்தனார்களே வைத்து அமைத்து நம்ம இதை செயல்படுத்தலாம்.
இந்த தோட்டங்கள் அமைக்கும் போது நீங்கள் சொன்னீங்க இந்த சின்ன சின்ன மூலிகை பயிர்கள் கூட வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வளர்க்குறதுக்கு கொள்கலன்கள் அப்படின்னு சொன்னீங்க, தொட்டிகள் சாதாரணமாக வந்து இப்போ மண் தொட்டிகளில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இது மாதிரி வேறு என்ன இதிலெல்லாம் வந்து செடிகளை வளர்க்கலாங்க?
அதாவது கொள்கலன்கள் கொண்டு தான் வளர்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்ன மாடி தோட்டம்னு சொல்லும்போது, கொள்கலன்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிமெண்ட் தொட்டி, மண் தொட்டி, பிளாஸ்டிக்காலான பீப்பாய்கள், மரத்தாலான பீப்பாய்கள், மரத்தாலான பெட்டிகள், கிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள அமைப்புகள், தட்டையான கொள்கலன்கள், பிளாஸ்டிக் பாத்திரங்கள், வாளிகள், பெயிண்ட் டப்பாக்கள், அது மாதிரி பலவிதமான கொள்கலன்கள் பயன்படுத்தலாம். என்ன மாதிரி பயிர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கன்னா, காய்கறி பயிர்களில் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெண்டை, மிளகாய், கத்தரிக்காய், பூசணி குடும்ப பயிர்கள் வந்து பாகல், புடல், இது மாதிரி கொடிப்பயிர்கள், அப்புறம் சின்ன சின்ன கீரைகள், அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பழ மரங்கள் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழை, பப்பாளி, அது மாதிரி வளர்க்கலாம். கீரைகள்லே நமக்கு வந்து அன்றாடம் தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை, அப்புறம் வந்து தவசிக்கீரை, இது மாதிரி பயன்படுத்தலாம். அடுத்து இந்த மூலிகை பயிர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் மிகவும் வந்து பாதிப்புக்குள்ளாகிக்கிட்டு இருக்கு தினந்தோறும். இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய உடல் உபாதைகள், தினந்தோறும் நமக்கு சளி, தும்மல், இருமல், சின்ன சின்ன தோல் வியாதிகள், இது மாதிரிலாம் பெரும்பாலான மனிதர்களுக்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மருத்துவரை அணுகி அதை செய்யும்போது பார்த்திங்கன்னா காலம், பணம், மனம் அனைத்துமே விரயமாகுது. இதை குறைக்கிறதுக்கு சின்ன சின்ன மூலிகைகள் நம்ம வீட்டிலையே வச்சுட்டோன்னா அன்றாடம் அதாவது உணவே மருந்தாக, மருந்தே உணவாக எடுத்துக்கிடலாம். இதை குறிப்பாக பார்த்திங்கன்னா துளசி, சோத்துக்கத்தாழை, கரிசலாங்கண்ணி, மணத்தக்காளி, பொன்னாங்கண்ணி, இது மாதிரி மருந்து செடிகளையும் வந்து நம்ம மாடி தோட்டத்திலே வச்சுக்கலாம். அல்லது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் உள்ள சின்ன சின்ன இடங்கள்லேயோ இடைவெளிகள்லையோ அடுக்கு மாடிகளில் இருக்கக்கூடிய பொதுவான இடங்கள்லே நம்ம வளர்த்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி செலவுகள் நமக்கு வந்து நிறைய மிச்சமாகும். அதெல்லாம் மேலே நம்முடைய மனம் வந்து மிகவும் ஆரோக்கியமாகவும் மனித நேயம் வந்து பராமரிக்கப்படும்.
நல்லா அருமையாக சொன்னீங்க சார். என்னென்ன செடிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக ஒரு தோட்டம், மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா அதை எப்படி ஆரம்பிக்கிறது சார்?
மாடித்தோட்டம் அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மாடியில் இடம் போய் பார்க்கணும். பார்த்துட்டு நம்மளால் அங்கே வந்து சிமெண்ட்டை வச்சு தொட்டிகள் அமைக்க முடியும், அதை குறிப்பாக கொத்தனாரை வச்சு அமைக்க முடியும்னா நீர் கட்டடத்துக்கு உள்ளே போகாத மாதிரி சிமெண்ட் கலவை சேர்த்து முறைப்படி தொட்டிகள் அமைக்கலாம். ஒவ்வொரு முறை தொட்டி அமைக்கும்போது அதனுடைய நீர் வெளியேற்றத்திற்கு அதனுடைய அடியில் வந்து ஒரு துவாரம் விட்டு வெளியேற்றணும். ஒருவேளை அப்படி செய்ய முடியாது, ஏற்கனவே இது பழைய கட்டிடமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொள்கலன்கள் பயன்படுத்தி தான் மாடியில் வளர்க்க முடியும். கொள்கலன்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்துக்கு ஆகாத ஒதுக்கி வைக்கப்பட்ட கொள்கலன்கள் எதுவாக இருந்தாலும் அதை சுத்தம் செய்து அடியில் துளையிட்டு பயன்படுத்தலாம். அல்லது நகர்ப்புறங்கள்லேயோ கடைகள்லேயோ வந்து மண் தொட்டிகள் கிடைக்குது, சிமெண்ட் தொட்டிகள் கிடைக்குது, பிளாஸ்டிக் தொட்டிகள் கிடைக்குது, அதை வாங்கி கொண்டு வந்தும் பண்ணலாம். இது கொள்கலன்கள். இந்த கொள்கலன்களுக்குள்ளே நிரப்ப வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து மண். இந்த மண் வந்து நம்ம பூமியிலேருந்து அந்த மண்ணை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. இது வந்து ஒரு கலவை. ஏன்னா நம்ம கொள்கலன்களில் பயன்படுத்தப்படும் மண்ணினுடைய அளவு மிக குறைவாக இருக்கிறனால் அந்த மண் வந்து அடுத்த ஒரு ஓராண்டுக்கு மூன்று பயிர்களுக்கு, இரண்டு பயிர்களுக்கு அது வந்து தன்னுடைய உணவை அளிக்கணும். தன்னகத்தே உள்ள சத்துக்களை வந்து செடிகளுக்கு வழங்கணும்னா நம்ம ஒரு மண் கலவையை தயார் பண்ணணும். மண் கலவையில் என்னெல்லாம் சேர்க்கணும்னா மண்புழு உரம், தென்னை நார்கழிவு, செம்மண், இயற்கை தொழு உரம், ஒரு சிறிதளவு மணல், இது எல்லாம் கலந்து இது கூடவே பயிர் பாதுகாப்புக்காக, பயிர் ஊக்கியாக பயன்படுத்துவதற்காக நீங்கள் வந்து நுண்ணுயிர் உரங்களான அசோஸ்பரிலம், பாசோ பாக்டீரியா, அசோஃபாஸ், அது மாதிரி சில சின்ன சின்ன உரங்கள், அதாவது நுண்ணுயிர் உரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக பயிர் பாதுகாப்பு, அதை தாக்கக்கூடிய பூச்சிகளையும் நோய்களையும் அடிப்படையிலே கட்டுப்படுத்துறதுக்கு அந்த செடிகளுக்கு இயற்கையாகவே ஒரு எதிர்ப்பு வந்து பூச்சியை தாங்கும் திறன், நோயை தாங்கும் திறன் வளர்க்குறதுக்காக நம்ம வந்து சூடோமோனாஸ் அப்படின்னு ஒரு பூஞ்சாணத்தை அந்த மண்ணில் கலந்தோம்னா செடியை தாக்கக்கூடிய பூஞ்சாணத்தை அது கட்டுப்படுத்தும். அதே மாதிரி வேப்பஞ்சாறு, வேப்பம் புண்ணாக்கு வேப்ப எண்ணெய் கலந்த சில கரைசல்களை சிறிதளவு அந்த மண்ணோட கலந்து வச்சோம்னா வேரில் தாக்கக்கூடிய நூற்புழுவோ இல்லை சின்ன சின்ன வேர் தாக்கக்கூடிய பூச்சிகள் வந்து கட்டுப்படுத்தப்படும், தாக்குதல் தவிர்க்கப்படும், செடி வந்து முழுமையாக வளர்ந்து நமக்கு பலன் அளிக்கும். அது மாதிரி கலந்து போடலாம். இதெல்லாம் சின்ன சின்ன இடுபொருள்களில் மண்ணில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மண்ணை கொள்கலன்களில் முழுமையாக நிறைத்து நிறைக்கும்போது ஒரு பொளபொளப்பாக மிருதுவாக நிரப்போம். கடைசியாக முழு நிறைந்ததுக்கப்புறம் மேலே வந்து ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து, கையிலையோ ஒரு சின்ன மரப்பலகை வச்சு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து மேல் கொள்கலனுடைய விளிம்பில் வந்து ஒரு 1 இன்ச்சு அல்லது ஒரு 1.5 இன்ச்சு உயரம் இருக்கிற மாதிரி மண்ணை உள்ளே அழுத்திட்டோன்னா நாம் ஊற்றக்கூடிய நீர் அதில் நிற்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.
நல்லா அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். தொட்டிகளில் இட வேண்டிய மண் கலவை அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக மண் தானே அப்படின்னு தான் நினப்பாங்க நிறைய பேர், அதுவும் நகர்ப்புறங்களில் பயிர் வளர்ப்பு பற்றி மற்ற விவரங்கள் தெரியாமல் இருக்கிறவங்க. அதில் வந்து இவ்வளோ உரங்களும் அந்த பூச்சிகளையோ அல்லது நோய்களையோ தடுக்கக்கூடிய அதற்கான அந்த இடுபொருட்களையும் சேர்த்து நம்ம இந்த மண் தொட்டிகளை நிரப்பணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த தொட்டிகள் தவிர வேறு என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையாக இருக்குங்க சார்?
இங்கே வந்து தொட்டிகள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கூழாங்கற்கள், அந்த அடியில் தொட்டியில் சின்ன ஒரு துவாரம் இடம் சொல்லியிருக்கேன், நீர் வந்து அதிகப்படியான நீர் வழிந்து வெளியே போகிறதுக்காக இந்த இடத்துல சின்ன சின்ன கூழாங்கற்கள் போட்டோன்னா அந்த துளைகள் வந்து மண் போய் அடைக்காததுனால நீர் வழிந்து போகிறது வந்து சிறப்புறம் நடக்கும் அந்த கூழாங்கற்கள். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிகளை கீழே வைத்திருக்கும்போது தண்ணீர் வந்து நம்முடைய மாடியில் தளத்திலேயே படும்போது நிறைய வாய்ப்புகள் இருக்குது தளம் கெட்டு போகிறதுக்கு. குறிப்பாக எந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா உப்பு நீர் உள்ள ஒரு இடமாக இருந்தால் நம்ம நினைப்போம் அது நல்ல தண்ணின்ட்டு குடிக்கிறது கூட நல்லா இருக்குன்னு நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம். ஆனால் தொடர்ந்து அதே தண்ணியை அதே இடத்துல திருப்பி திருப்பி பயன்படுத்தும் போது வெயிலில் காய்ந்து திருப்பி நீர் ஊற்றும்போது நீரால் நினைக்கப்படும் போது அந்த உப்புகள் அங்கே படிந்து அந்த சிமெண்ட்டு தரை கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தொட்டிகளை கீழே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் பிளேட்டோ இல்லைன்னா மண்ணாலான சின்ன பிளேட் மாதிரி இதெல்லாம் நம்மளுடைய சந்தைகளில் கடைகளில் சில நேரங்களில் கிடைக்குது. அந்த இதெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டிங்கன்னா இந்த அதிகப்படியான நீர் வழிந்து போகாமல் அங்கேயே இருக்கும், அதனால சிமெண்ட்டும் கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான மிக முக்கியமான இடுபொருளான விதை மிக முக்கியமான ஒன்று. விதை தேர்வு செய்யும்போது நல்ல விதை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எந்த மாதிரி ரகம் மாடித்தோட்டத்துக்கு நல்லா வரும், நாம் பூமியில் நிலமாக தயார் செய்து நடவு செய்யும்போது உள்ள ரகங்கள் அனைத்தும் மாடித்தோட்டத்திற்கு பயனுள்ளதாக அமைய முடியாது. ஏன்னா கீழே தரையில் வளரும்போது அதுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் சத்துக்களும் பூமியில் கிடைக்கும்போது அதனுடைய வளர்ச்சி வேகம் அதிகம். ஆனால் இங்கே வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கோள்களை வளர்க்குறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி சில ரகங்கள் தேர்வு செய்யணும். மிக உயரம் குறைவாக உள்ள செடிகள், குறுகிய நீளமே படரக்கூடிய கொடிகள், உயரம் குறைவாக வளரக்கூடிய பழ மரங்கள் அதுபோன்று தேர்வு செய்ய வேண்டும். இயற்கையாகவே அந்த அமைப்பு கொண்ட ரகங்களை தேர்வு செய்யணும். இந்த ரகங்களை தேர்வு செய்யணும்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி நிலையங்கள்லேயோ அல்லது அரசு தோட்டக்கலை பண்ணைகள்லேயோ அல்லது நல்ல அங்கீகாரமான மிகவும் பழக்கமான நல்ல சிறப்பான கடைகளில் இந்த விதைகளை நீங்கள் குறிப்பாக சொல்லி என்னுடைய மாடித்தோட்டத்திற்கு இந்த காரணத்திற்காக இந்த ரகம் இந்த அளவு உள்ள சுரக்காய் எனக்கு போதும் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா சுரக்காய் அப்படின்னே 4 கிலோ 5 கிலோ உள்ள சுரக்காய் வாங்கினீங்கன்னா வீட்டுக்கு பயன்படுத்துறதுல சிரமம் இருக்குது. நமக்கு வந்து 1.5 கிலோலேருந்து 1 கிலோ இருக்கிற சுரக்காய் இருந்தால் போதும். ஆனால் எண்ணங்கள் அதிகமாக காய்க்கணும் எண்ணிக்கை, அந்த மாதிரி ரகங்களை தேர்வு பண்ணணும். அந்த மாதிரி சொல்லி அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து நடும்போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மிக சந்தோஷமான அறுவடை நடக்கும் அந்த இடத்துல. அதுக்கு அடுத்து இன்னும் சில விஷயங்கள் இதர தேவைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை உரங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடணும், வீட்டில் செயற்கை உரங்கள் கொஞ்சம் கூட வாங்கி வச்சுக்கிடணும். இதெல்லாம் போக சின்ன சின்ன பூச்சிக்கொல்லிகள் குறிப்பாக சொன்னால் மாலத்தியான் மாதிரி டைமெத்தையோட் மாதிரி அது வந்து மிக சின்ன அளவில் மிக குறைந்த அளவில் உள்ள பாக்கெட்டை வாங்கி ஒரு மறைவான இடத்தில் உயரமான இடத்தில் சிறுவர்கள் அதை தொடாத இடத்துல பராமரிக்கணும். அது இல்லாமல் தாவர கொல்லிகள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நான் சொன்ன வேப்பம் புண்ணாக்கு வேப்பங்கொட்டை சாறு அந்த மாதிரி விஷயங்கள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மரவள்ளியினுடைய இலையிலிருந்து ஒரு சாறு எடுத்து நம்மளுடைய மத்திய அரசினுடைய ஒரு நிறுவனமான திருவனந்தபுரத்தில் உள்ள கிழங்கு ஆராய்ச்சிக்காக ஒரு நிறுவனம் வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து மரவள்ளி இலையிலிருந்து ஒரு சாறு எடுத்து ஒரு டானிக் மாதிரி தயார் பண்ணியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையாக தயாரிக்கப்பட்டது. இதை தெளிப்பதனால் வந்து பூச்சிகள் நல்ல முறையில் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேரள மாநிலத்தினுடைய தலைநகரம் திருவனந்தபுரத்தில் உள்ள இதே மாதிரி இன்னொரு மாடித்தோட்ட திட்டத்தில் பயன்படுத்தி நிரூபித்திருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன இயற்கை பூச்சி தடுப்பான்களையும் உரங்களையும் விதைகளையும் இந்த தொட்டிகளுக்கு அடியில் வைக்கக்கூடிய அந்த சின்ன பிளேட்டுகளையும் சின்ன சின்ன கூழாங்கற்களும் தான் இதர பொருட்களாக தேவைப்படும் மாடித்தோட்டம் அமைப்பதற்கு.
சரிங்க சார், இப்போ வந்து பயிர்கள்லாம் நிறைய சொன்னீங்க, அதை இல்லாமல் மற்ற தேவைகள் என்னங்கிறதையும் சொல்லிட்டீங்க. இப்போ நம்மளுடைய தோட்டத்துக்கு இப்போ ஒரு மாடித்தோட்டம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோள்கலன் அதில் இடக்கூடிய அந்த ஊடகம்னு சொல்கிற மண்ணோ அல்லது அதனோட சேர்ந்த அந்த கலவையோ, எந்த மாதிரி செடிகள் நம்ம பகுதிக்கு வளர்க்கலாம், அதாவது நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரினா என்னென்ன செடிகளை நம்ம தோட்டத்தில் வளர்க்கறதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கலாங்க?
இந்த மாடித்தோட்டம் அமைப்பது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நகரம், நாம் வாழக்கூடிய அந்த வீடு எந்த கால சூழ்நிலையில் அமைந்திருக்குது அப்படிங்கிறத முதலாவதாக நம்ம வந்து மனசில் கணக்கிடணும். குறிப்பாக சொல்லணும்னா சென்னை மாதிரி ஒரு பெருநகரங்களில் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வெப்பமண்டல பகுதியில் வந்துடும். அதே மாதிரி கோவை மாதிரி ஒரு பெருநகரங்களில் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மித வெப்ப மண்டலம் மாதிரி இருக்கும் அந்த அமைப்பு. குறிப்பாக குளிர்காலங்களில் நல்ல குளிராகவும் கோடை காலங்களில் கொஞ்சம் வெயில் இருக்கும். மழையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜூன் ஜூலை மாதங்கள்லேயே இங்கே மழை வந்துடும். மதுரை மாதிரி ஒரு பெருநகரமாக இருந்தால் அங்கே வந்து முழுவதுமே வெப்பமண்டலமாக இருக்கும். இப்போ நம்ம ஊர் எந்த இடத்துல இருக்கோ, எந்த கால சூழ்நிலையில் நமது ஊர் நமது வீடு அமைந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் தேர்வு செய்ய வேண்டும். வெப்பமண்டல பகுதியாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி பயிர்கள் அப்படின்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தக்காளி, மிளகாய், வெண்டை, கத்தரி, பூசணி குடும்பத்தை சேர்ந்த பாகல், பீர்க்கு, சின்ன சுரக்காய் மாதிரி வரக்கூடிய செடிகள், கீரைகளில் பார்த்திங்கன்னா அரைக்கீரை, முளக்கீரை, கரிசலாங்கண்ணி, சின்ன மூலிகை பயிர்களில் பார்த்திங்கன்னா துளசி, சோற்றுக்கட்டாலை, கரிசலாங்கண்ணி, ஓமவல்லி, ஆடாதொடை அது மாதிரி கொண்டு போகலாம். பழங்கள்னு பார்த்திங்கன்னா வாழை, பப்பாளி அது மாதிரி போடலாம். இது வந்து வெப்பமண்டல பகுதி, குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை அது மாதிரி நகரங்களில். கோவை மாநகரம் மாதிரி ஒரு கொஞ்சம் குளிர் உள்ள ஒரு பகுதியாக இருக்குமே ஆனால் நம்ம வந்து கோடை காலங்களில் வந்து இந்த வெப்பமண்டல பயிர்களையும், இதுவாரம் நான் சொன்ன வெப்பமண்டல பயிர்களையும், குளிர்காலங்கள் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குளிர்காலத்துக்கு கொஞ்சம் வரக்கூடிய பயிர்களாக உள்ள பூக்கோசு, முட்டைக்கோசு, பீட்ரூட்டு, முள்ளங்கியில் வந்து நல்ல வெள்ளையாக உள்ள காரம் குறைவாக உள்ள முள்ளங்கி ரகங்கள், முடிஞ்சால் மிக குறைவான இடத்துல ஒன்று ரெண்டு கேரட்டுகள் போடலாம். அது வந்து அந்த வெப்பமண்டலத்துக்கு வரக்கூடிய கேரட் வெரைட்டியாக தேர்வு செஞ்சு கோயம்புத்தூர் மாதிரி நகரங்களில் குளிர்கால பகுதியில் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். இதெல்லாம் போக பொதுவாக சொல்லப்படும் பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை அதெல்லாம் ரெண்டு பகுதிக்குமே நம்ம வச்சுக்கிடலாம். ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு கிச்சன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சின்ன குடியானவனுடைய வீட்டில் உள்ள சின்ன அடுப்பாங்கரையாக இருந்தாலும் சரிதான், இல்லை 5 நட்சத்திர விடுதிகளாக இருந்தாலும் சரிதான், தக்காளி, மிளகாய், வெங்காயம் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு அடுப்பாங்கரையும் இருக்க முடியாது. எப்பயுமே நம்முடைய வீட்டுக்கு சாப்பாடுக்கு தயார் பண்ணும்போது இது மூணு ஆரம்பிப்போம். முடிக்கும்போது கருவேப்பிள்ளையை கடைசியாக அது மேலே போட்டு தான் முடிப்போம். இந்த கருவேப்பிள்ளையும் ரெண்டு இடத்துக்குமே வேணும். இதெல்லாம் நம்ம வந்து சிறப்பாகவே வளர்க்கலாம். ரெண்டாவது கருவேப்பிள்ளையை ஒரு முடிச்சா வாங்கிட்டு வந்து அதை 4 நாள் காய வைக்கிறதுக்கு பதிலாக மரமாக இருந்தால் ஒரே ஒரு இலையை எடுத்து வந்து போட்டால் மிகவும் பசுமையாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு இயற்கையாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குங்கிறது நல்ல கருத்து.
சரிங்க சார், இப்போ வந்து என்னென்ன காய்கறிகள் அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க, எப்படிங்க சார் இதை வந்து பயிர் செய்ய ஆரம்பிக்கிறது? இப்போ சில இதெல்லாம் தக்காளி, கத்திரியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம நாற்று விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நடுறதா இருக்கும், மற்ற சில விதைகள்லாம் நேரடியாக போடுறோம், எப்படி அந்த சாகுபடி முறைகள் பற்றி சொல்லுங்களேன்.
இந்த பயிர்களில் பார்த்தீங்கன்னா சில பயிர்கள் வந்து நேரடியாக விதைக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெண்டை, அவரை, பீன்ஸு, பீட்ரூட்டு, கொத்தமல்லி, கீரை வகைகள், அரைக்கீரை, முளக்கீரை, தண்டுக்கீரை இது எல்லாமே தட்டாம்பயிறு இது எல்லாமே நேரடியாக மண்ணில் அப்படியே விதைப்பு செஞ்சிடலாம். அந்த கொள்கலன்களை நிரப்பி வைக்கப்பட்ட அந்த சூழ்நிலை நேரடியாக வரிசை வரிசையாகவோ வட்டமாகவோ அமைத்தோ இல்லை சதுரமாக ஒரு செடிக்கு இன்னொரு செடி இடைவெளி சமமான இடைவெளி வர்ற மாதிரி, ஏன்னா இது வந்து பூமியில் நடுற மாதிரி 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் கட்டுப்பாடும் இங்கே கிடையாது நமக்கு. ஏன்னா இட தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் சமமான இடைவெளி இருக்கிற மாதிரி எந்த அளவு இடைவெளினாலும் நேரடியாக விதைப்பு செய்துக்கிடலாம். அதே மாதிரி நடவு செய்யணும் அப்படின்னு உள்ள பயிர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி, கத்தரி, மிளகாய், பூக்கோசு, முட்டைக்கோசு, வெங்காயத்தில் வந்து பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொளித்தட்டு முறையில் நாற்றாங்கால் செய்து அந்த கொளித்தட்டில் வளர்ந்த நாற்றுக்களை, அதாவது 20-22 நாள் 25 நாள் வளர்ந்த நாற்றுக்களை இந்த மண் நிறைக்கப்பட்ட கோள்கலன்களில் சம இடைவெளியில் அந்த பயிரினுடைய வளர்ச்சி வேகம், அதனுடைய முழுமையான வளர்ச்சி அடையும் போது அதனுடைய அளவு, ஒரு தக்காளி பயிர் அப்படின்னா ஒரு மீட்ரு அதிகபட்சமாக வளர முடியும், ஒரு புடல் பாகல் பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்ரு வரைக்கும் அதனுடைய கொடி வீச முடியும் அதால், ஏன்னா கொள்கலன்கள் இருக்கிறனால. இதே ஒரு கீரையாக இருந்தால் அது வந்து 10 சென்டிமீட்டர் தான் வளர முடியும். இதே ஒரு தண்டுக்கீரையாக இருந்தால் அது ஒரு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர விடலாம். அது மாதிரி அதனுடைய வளர்ச்சி உயரம், அகலம், இதை வைத்து இடைவெளி நாம அந்தந்த சூழ்நிலைக்கு முடிவு செய்து, நேரடி விதைப்பாக இருந்தால் நேரடியாக விதைக்க வேண்டும், நடவு பயிராக இருந்தால் கொளித்தட்டு முறையில் நாற்றுக்களை உற்பத்தி செய்து கொள்கலன்களில் நடவு செய்யணும். இந்த இதில் எப்படி கொளித்தட்டு முறையில் நம்ம நாற்றுக்களை வந்து வளர்க்கணும்னா, கொளித்தட்டுகள் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் பிளாஸ்டிக் மாதிரி கடைகளில் கிடைக்குதுங்க. இந்த கொளித்தட்டுகளில் நம்ம ஏற்கனவே தயார் பண்ண மண் இருக்குல்லங்க, கொள்கலன்களை நிறைப்புறதுக்காக வச்சுருக்க மண் இருக்குல்லங்க, அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மண்புழு உரத்தை அது கூட நாற்கழிவு கொஞ்சம் அதிகமாக கலந்து அந்த கலவையை கொளித்தட்டுகளில் நிரப்பி, சமமாக நிரப்பி ஒவ்வொரு குழித்தட்டுலேயும் ஒவ்வொரு விதை இருக்கிற மாதிரி விதைக்கணும். தக்காளினா ஒவ்வொரு விதை, மிளகாய்னா ஒவ்வொரு விதை, அதே மாதிரி கத்தரினா ஒவ்வொரு விதை, இது மாதிரி விதைத்து அந்த நாற்றுக்கள் 15-20 நாட்கள் வரும்போது இதை வந்து கொள்கலன்கள், நிரப்பப்பட்ட கொள்கலன்களில் நடவு செய்து பராமரித்தோன்னா நமக்கு நல்ல மகசூல் தரவல்லதாக அமையும்.
சரிங்க, இப்போ வந்து நம்ம விதை போட்டாலும் சரி, அல்லது நாற்றுகளை உற்பத்தி பண்ணி அதை எடுத்து நட்டாலும், செடிகளுக்கான நீர் நிர்வாகம், இப்போ அதில் வந்து களைகளோ பூச்சிகளோ வந்துச்சுன்னா அதையெல்லாம் எப்படி நிர்வாகம் செய்கிறதுங்க?
நல்ல கேள்விங்க. எந்த ஒரு செடிக்கும் நீரின்றி அமையாத உலகு, இது வந்து வல்லவன் வாக்கு. பார்த்தீங்கன்னா நீர் வந்து தினமும் விட வேண்டும். அந்த அளவு கூடுவதும் குறைவதும் ஒரு நாளைக்கு ஒரு முறையா 2 நாளைக்கு ஒரு முறையா அப்படிங்கிறது வந்து நமது வீடு, நமது நகரம் அமைந்துள்ள கால சூழ்நிலையை தான் இதை நிர்ணயம் பண்ணும் முதலாவதாக. இரண்டாவதாக நம்மளுடைய கொள்கலனுடைய அளவு. பெரிய கொள்கலன்கள் வந்து நிறைய நீரை தன்னகத்தை எடுத்து வைத்து கொள்ள முடியும், சிறிய கொள்கலன்களாக இருந்தால் அதெல்லாம் முடியாது. அப்போ கோடை காலங்களில் 1 நாளைக்கு 1 முறையும் மழை காலங்களில் 2-3 நாட்களுக்கு ஒரு முறையும் பயன்படுத்த வேண்டியிருக்கும். சென்னை மாதிரி பெருநகரங்களாக இருந்து வெப்பமும் அதிகமாக இருந்தால் சில நேரங்களில் 1 நாளைக்கு 2 முறை கூட நீர் அளிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். இங்கே நம்ம கொள்கலன்களில் மாடிகளில் வளர்க்குறதுனால எந்த மாதிரி நீர் தேவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாடிகள் எல்லா பக்கமும் வீடுகள் இருக்கிறதுனால சூரியனுடைய கதிர்வீச்சுக்களும் அதனுடைய அனல் வெப்பத்தன்மையும் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நீர் தேவை செடிகளுக்கும் அதிகமாயிரும். அதனால் அந்த மாதிரி இடத்துல 1 நாளைக்கு 1 முறையோ 2 முறையோ கோடை காலங்களில், மழை காலங்களில் 2-3 நாட்களுக்கு 1 முறையோ. கோவை மாதிரி நகரங்களில் கோடை காலங்களில் தினமும், மழை காலங்களுடைய மழையினுடைய அளவு, மழையினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி 2-3 நாட்களுக்கு 1 முறை நம்ம நீர் கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பயிர்கள் வந்து வளரும் போது உயரம் குறைவாக இருக்கிற பயிர்களுக்கு அதுக்கு வந்து அதை தாங்கி போகக்கூடிய கொடியோ கொம்போ வேண்டியதில்லை. அதே நேரம் உயரமாக வளரக்கூடிய, இப்போ தக்காளியில் வந்து சில நேரங்களில் வந்து சில ரகங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒட்டு ரகங்கள் வந்து கொடி மாதிரி வீசும். அப்போ வந்து உயரமான குச்சிகள் அதனுடைய அருகாமையில் வச்சு சின்ன சணல் சரடு வச்சு அதை கட்டி அதுக்கு மேலே வளர்த்து கொண்டு போகலாம். சில நேரத்தில் நம்ம வந்து கொடிப்பயிர்கள், குறிப்பாக சொல்லணும்னா பூசணி குடும்ப பயிர்களாக இருந்தால் என்ன செய்யணும்னா, நம்ம செவற்று ஓரங்களில் அந்த தொட்டிகளை அமைத்து அந்த செவற்று ஓரங்களில் ஒரு சின்ன கம்பி வலை போன்ற ஒரு அமைப்பு, அதாவது நம்மளுடைய தந்தி கம்பிகள் போன்ற அமைப்பு ஏற்படுத்தி அதே நேரத்தில் நாம் உள்ளே நடமாடுவதற்கோ பராமரிப்பிற்கோ இடைஞ்சல் இல்லாமல் அந்த தந்தி கம்பி அந்த வலைகளை அமைக்க வேண்டும். அதற்கு மேலே இதை படர வைக்கலாம். சென்னை மாதிரி நகரங்களில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பந்து விளையாட்டுக்கு, வாலிபால் விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நெட் இருக்கு இல்லைங்க, அது மாதிரி நைலானாலான நெட்டுகள் பயன்படுத்துகிறாங்க. அதனால் என்னாகுன்னா நம்ம தவறுதல் அந்த பக்கம் போகும்போதோ உரசும் போதோ நம்மளை உடலில் காயம் இல்லாமல் இருக்கும், நம்மளுடைய உடைகளை வந்து அது பட்டு கிளிக்காமையும் இருக்குங்க. ஏன்னா அது கொஞ்சம் மிருதுவான ஒரு பொருளுங்க, அதனால் அது ஆகிறதில்ல, கொஞ்சம் விலை அதிகம். அது ஆனால் கொடிப்பயிர்கள்லாம் அது மாதிரி செய்யணும், காய்கறி பயிர்கள்லாம் குச்சி வச்சு பண்ணணும், அதாவது செடி பயிர்கள், காய்கறியில் செடி பயிர்கள். இதே கீரை மாதிரி சின்ன உயரம் உள்ள பயிர்களுக்கு அது தேவையில்லை. அடுத்தது வந்து இந்த நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது உர நிர்வாகம். உர நிர்வாகம் பார்த்திங்கன்னா நம்ம கொள்கலன்களில் வளர்க்குறதுனால இயற்கை உரம் முடிந்த வரைக்கும் அதுதான் மிக சிறப்பான உரம். அது எல்லா நேரங்களிலும் சாத்தியமா அப்படின்னு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து ஒரு சிறிய அளவு நாம் வந்து இந்த கெமிக்கல் உரங்களுக்கு போகலாம். அப்போ எப்படி போகணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் ஒரு தொட்டிக்கு கொடுக்கணும். கொள்கலன்கள் பெரிய பீப்பாய்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 50 கிராம் 25 கிராம் அந்த மாதிரி போகலாம், கொஞ்சம் அதிகமாக. ஆனால் சின்ன தொட்டிகளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அதுக்கு மேலே போகக்கூடாது. இதில் மிக குறிப்பாக யூரியா மாதிரி கெமிக்கலில் போடும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். டிஏபி மாதிரியோ அல்லது சூப்பர் பாஸ்பேட் மாதிரி உரங்களை போடும்போது கொஞ்சம் போட்டால் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. யூரியா போடும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த உரம் நாம் அந்த செடிக்கு இட்டாலும், அது இயற்கை உரமாக இருந்தாலும் செயற்கை உரமாக இருந்தாலும் கெமிக்கல் உரமாக இருந்தாலும் சரி, நீர் உடனடியாக கொடுத்தாக வேண்டும், நீர் அளிக்கப்பட வேண்டும். அது வந்து முக்கியமான ஒரு நிர்வாகம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை, நம்மளுடைய உறவினர்களுடைய விசேஷங்கள், திருமணம், காது குத்து போன்ற விசேஷங்களுக்கு செல்ல 1-2 நாட்கள் அனைவரும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்ததுன்னா, நீர் பராமரிப்பு அப்படின்னு வரும்போது அந்த தொட்டிக்கு மேலே காய்ந்த சருகுகள் இல்லைன்னா மக்கி போகக்கூடிய பேப்பர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தாள்கள், அதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக கிழித்து மேலே அந்த தொட்டிக்கு மேலே அந்த மண்ணுக்கு மேலே பரப்பி வச்சோன்னா நீர் ஆவியாவதுலேருந்து தடுக்கலாம். கீழே ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு அந்த தட்டுக்கு மேலே அந்த தொட்டியை வச்சு அந்த தட்டு நிறையா தண்ணியை ஊற்றிட்டு போயிட்டிங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு அந்த தட்டில் இருக்க தண்ணி நம்ம தொட்டியில் உள்ள துவாரங்கள் வழியாக உள்ளே போய் அந்த செடி வாடாமல் பராமரிக்கப்படும். இன்னொரு பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டியில் தண்ணி கீழே விழாமல் பாதுகாக்கணும். தண்ணி கீழே விழுகும் எப்படின்னாலும், அதை தடுக்கிறதுக்கு இப்போ புதுசாக வந்துருக்கூடிய பெயிண்ட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஆன்டி டேம் ப்ரூஃப் அப்படின்லாம் சொல்லக்கூடிய பெயிண்ட்டுகள்லாம் வந்திருக்கு. அதாவது அந்த பெயிண்ட்டுகளை அந்த தரையில் பூசிட்டோம் அப்படின்னா தண்ணி அது மேலே பட்டாலும் அந்த சிமெண்ட்டை வந்து இந்த தண்ணி, உப்பு தண்ணி வந்து கெடுக்காது. அதனால் கட்டடத்தில் மேலே வந்து மேல்தட்டில் துவாரங்களோ வெடிப்புகளோ ஏற்பட்டிருந்தால் அது அடப்பட்டுரும். அதனால் தண்ணீர் வந்து அந்த வெடிப்புகளுக்குள்ளே போக முடியாமல் இந்த பெயிண்ட்டுகள் தடுக்கிறதுனால நம்மளுடைய கட்டடத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பாதுகாக்கலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமாக சின்ன சின்ன நிர்வாகங்கள். அப்புறம் வந்து ஒரு பூச்சி வருதுன்னா முடிஞ்ச வரைக்கும் பூச்சியை கைகளாலேயோ இல்லைன்னா வீட்டில் நம்ம வந்து பல் துளக்குவதற்கோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ பயன்படுத்தப்பட்டு வீணாக தூக்கி எறிய போகிற உள்ள ப்ரஷ்ஷுகளை வச்சு கொஞ்சமாக ஒரு கப்பில் தண்ணி வச்சு இந்த ப்ரஷ்லேயே அந்த பூச்சிகளை எடுத்து அகற்றிட்டோன்னா எந்த மருந்து இல்லாமல் அகற்றலாம். அதுவும் ஒரு சில சிக்கல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேப்பம் புண்ணாக்கு சாரோ இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மரவள்ளி இலையினுடைய சாரோ பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் வந்து கெமிக்கல் போகணும். இந்த கெமிக்கல் போகும்போது நச்சுத்தன்மை மிக குறைவாக உள்ள மலத்தியான் மாதிரி போகணும். போனீங்கன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். நோய் கட்டுப்பாடு மண்ணிலே கலந்து வச்சுட்டோன்னா பெரும்பாலான நோய்கள் கட்டுப்படுத்தப்படும். இலை புள்ளி மாதிரி நோய்கள் வந்தால் டைத்தேன் M45 மாதிரி உள்ள மருந்துகளை மிக குறுகிய அளவு 2 கிராம் இல்லைன்னா 3 கிராமுக்கு போட்டு ஒரு சின்ன தெளிப்பான் வரணும். ஒரு தடவை தெளிக்கிறதுக்கு முன்னால் அறுவடைக்கு தயாராக உள்ள காய்கறிகளை பறிச்சுட்டு தான் தெளிக்கணும். பறிச்சதுக்கப்புறம் குறைந்தது ஒரு 10 நாளைக்கு அதுக்கப்புறம் தான் காய்கறிகள் பறிக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன நிர்வாகங்கள். இந்த உரம் அப்படின்னு சொன்னால உரத்தேவைகள் செடிக்கு அன்றாட தேவை. நம்ம வந்து ஒரு சூழ்நிலையில் கெமிக்கல் உரம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வருது அப்படின்னா, நேரடியாக அதில் மண்ணுக்குள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்ற சொல்லி பண்ணலாம். இல்லை நம்ம என்ன செய்யணும்னா, சிறிதளவு யூரியா எடுத்து ஒரு 2 லிட்டர்லேயோ 5 லிட்டர்லேயோ கரைச்சிக்கிட்டு அந்த நீரை வந்து அளவாக எல்லா தொட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். அதே மாதிரி டிஏபி மாதிரி அதை ஒரு கரைசலாக பண்ணி அதை வந்து நீர் மூலமாக அழிக்கலாம். அப்படி அழிக்கும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். யூரியாவாக இருந்தால் 1%, அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கிட்டா நல்லது. டிஏபி மாதிரி உரமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போனால் கூட ஒரு பெரிய பாதிப்பு வராது. சூப்பர் பாஸ்பேட்லாம் ரொம்ப கரையாது, அதனால் மண்ணில் தான் இட முடியும். பொட்டாஷ் மாதிரி உரங்கள் கரையும், ஈஸியாகவே கரையும். அது வந்து ஒரு 2% வரைக்கும் போய் அதை கரைச்சி உள்ளே ஊற்றிக்கிடலாம். திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி கரைசில் வந்து செடியினுடைய தூரில் நேரடியாக வேருக்கு ஊற்றாமல் வேர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஊற்றுனோன்னா மண்ணில் கலந்து மண்ணிலிருந்து செடி எடுக்க மாதிரி தான் அந்த ஒரு சூழ்நிலையை செடிகளுக்கு ஏற்படுத்தணும்.
சார், இப்போ வந்து இந்த நிர்வாக முறைகள் எல்லாமே நல்ல விளக்கமாக சொன்னீங்க. இப்போ பொதுவாக காய்கறிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னாக்கா, அது சில இந்த நாற்று விட்டு நடுறதெல்லாம் எவ்வளோ நாள் நாற்றுக்களாக இருக்கும்போது எடுத்து நடணும் அப்படிங்கிறதுக்கு, அதே மாதிரி எவ்வளோ நாளில் அது வந்து நமக்கு காய்க்க தொடங்கும், எத்தனை நாட்கள் வரைக்கும் அது பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் சொல்லுங்களேன்.
ஒவ்வொரு காய்கறி பயிருக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி கால அவகாசம் இருக்குது, அதனுடைய முதிர்ச்சி அடைகிறதுக்குள்ள காலம் இருக்குது. காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முழுமையான வளர்ச்சி முடிவு வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம காய்கறிகள் நம்ம உணவில் எடுத்துக்கொள்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி முழுமையான வளர்ச்சியில் இல்லாமல் அதனுடைய பாதி வளர்ச்சி அல்லது முக்கால் பகுதி வளர்ச்சியில் தான் நம்ம எடுத்து உணவுக்காக எடுத்துக்கிட முடியும். அதுதான் சுவை மிகுந்ததாகவும் சத்தானதாகவும் இருக்க முடியும். அப்படி வரும்போது இப்போது ஒரு பயிர் அப்படின்னா தக்காளின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய காலம் வந்து ஒரு ரகமாக இருந்தால் 135 நாள் வரும். இதே ஒரு ஒட்டு ரகமாக இருந்தால் அது வந்து ஒரு 165-170 நாள் வரைக்கும் போகும். மிளகாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே 150 நாள் வரைக்கும் வந்துடும். அதே மாதிரி வெண்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 100 நாள் 110 நாள் வந்துடும். வெங்காயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு 70 நாள் 80 நாளில் வந்துடும். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 110 நாள் 120 நாள் போயிடும். இது வந்து ஒவ்வொரு காய்கறியை பொறுத்தவரையும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இப்போ கொடிப்பயிர்கள் பூசணி கொடிப்பயிர்கள் மாதிரி பீருக்கு புடல் பாகல் சுரக்காய் அது மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா ஒரு 140 நாள் வரைக்கும் போகும். இப்போ நடவு செய்யக்கூடிய பயிராக இருந்தால் நாம் நடவு செய்யும் போதே ஏற்கனவே ஒரு 20 நாட்கள் அதனுடைய விதையிலிருந்து நாற்றுகளுக்கு செலவாயிருக்கும். மீதி உள்ள நாட்கள் அங்கே வரும். தக்காளியாக இருந்தால் நட்டதுலேருந்து ஒரு 30வது நாள் 32வது நாள் பூ வர ஆரம்பிச்சிடும். ஒரு 65-60வது நாள் வந்து ஒரு காய்கள் வந்து பாதி இதுக்கு வந்துடும். 70-80வது நாள் ஒரு முதல் பழத்தை நம்ம அறுவடை பண்ணிடலாம். அதிகபட்சம் ஒரு 110-120 நாள் வரைக்கும் நம்ம அறுவடை செய்யலாம். அதுக்கு மேலே உள்ள 1-2 பழங்கள் இருக்கும், அதை எடுத்துகிட்டு அந்த செடியை மாற்றி புதிய செடி கொண்டுட்டு போகலாம். இது மாதிரி ஒரு கொள்கலன்களில் 3 பயிர்கள் ஒரே கொள்கலன்களில் ஒரே பயிரை திருப்பி திருப்பி பண்ணாமல் வேறு வேறு பயிர்களை மாற்றி பண்ணணும்னா நமக்கு வந்து பயிரினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் மாடியில். ஏன்னா கொள்கலன்கள் வந்து அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. என்ன கட்டுப்பாடுன்னா மண் அளவு அவ்வளோதான், அதுக்கு தண்ணி அவ்வளோதான், அதால் வச்சுக்கிற முடியும். இந்த கட்டுப்பாடுக்குள்ள தான் அந்த செடி வளர வேண்டியது இருக்குது. அதனால மாற்றி மாற்றி பண்ணணும். ஒரு தடவை 180 நாள் பயிர் போட்டோன்னா அடுத்த தடவை வந்து அதில் 50-40 நாள் பயிர் தான் போடணும். அப்போ 50-40 நாள் பயிர் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கீரைகள் மாதிரி எதாவது போகலாம். சில நேரங்களில் நம்ம மாடி தோட்டத்தில் இதுவும் பிரச்சனையாக வரும். ஒரே ஒரு தொட்டி தான் எனக்கு பெருசாக இருக்கும், இல்லை 2 தொட்டி தான் பெருசுன்னா மீண்டும் மீண்டும் தக்காளி மீண்டும் மீண்டும் நம்ம வந்து மிளகாய் தான் போகணும். அது மாதிரி போனால் அதுவும் தவறு இல்லை. அப்படி போகும்போது அந்த மண்ணை வந்து கொத்தி பெரட்டி இன்னும் கொஞ்சம் உரம் சேர்த்துட்டு பண்ணலாம். இது மாதிரி ஒரு 3 முறை பண்ணிவிட்டு 4வது முறை முடிஞ்ச வரைக்கும் அந்த கொள்கலனில் உள்ள மண்ணை முழுசாக எடுத்துகிட்டு புதிய மண்கள் நிரப்பி பண்ணணும். இதெல்லாம் போக காலம் ஒவ்வொரு பயிருக்கும் அந்த பயிருடைய காலம் தட்டப்பயிர் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு 65-70வது நாள் அதனுடைய இதை முடிச்சிடும். கொத்தவரைனா ஒரு 50 நாளே வந்துடும் எல்லாமே. பருப்புக்கீரைனா ஒரு 35-40 நாளே முடிஞ்சி முள்ளங்கியாக இருந்தால் ஒரு 40வது நாள் முள்ளங்கியே பறிச்சிடலாம், அந்த அளவுக்கு வந்துடும். இது வந்து அதனுடைய வளர்ச்சி காலம். இன்னொரு காலம் இருக்குது. இப்போ வந்து கத்திரி நான் எந்த காலங்கள்லாம் நான் பயிரிடலாம், அதாவது கால சூழ்நிலை கோடை காலமா குளிர்காலமானு கேட்பாங்க. கத்திரி தக்காளி வெண்டை இது மாதிரிலாம் வந்து கோடையிலையும் வரும் மழை காலத்துலையும் வரும். குளிர்காலத்தில் மட்டும் அதனுடைய இது சரியாக இருக்காது. வெண்டையை பொறுத்த வரைக்கும் கோடை காலத்தில் மாடியில் போடுறது சிறப்பாக இருக்க முடியாது, அது கஷ்டப்படும். அதனால் மழை காலங்கள்லையும் குளிர்காலங்கள்லையும் வெண்டை நல்லா வரும். இப்போ வந்து கோவை மாதிரி ஒரு பெரிய மாநகரத்தில் வந்து எனக்கு மாடியில் இருக்குது அப்படின்னா இந்த சூழ்நிலை குளிர்காலத்தில் வந்து பூக்கோசு முட்டைக்கோசு பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரி மிதவெப்ப பயிர்கள் அதாவது குளிர்காலத்துக்கு வரக்கூடிய பயிர்கள் போடலாம். கோடை காலமாக இருக்குன்னு வச்சிங்களேன் சித்திரை வைகாசி அது மாதிரி வரும்போது அதே இது ஆங்கில மாதத்தில் போகிறீங்க அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அது மாதிரி போனீங்கன்னா நீங்கள் வந்து தக்காளி மிளகாய் கத்தரி அது மாதிரி போகலாம். ஆனால் எல்லா பயிர்களுமே எல்லா கால சூழ்நிலையுமே வளர்ந்தாலும் அந்தந்த கால சூழ்நிலையும் அதனுடைய வளர்ச்சி வேகம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லின்னு எடுத்துக்கிடுங்க, கொத்தமல்லி வந்து நமக்கு அன்றாட வேணும், கருவேப்பிள்ளை அன்றாட வேணும், மிளகாய் அன்றாட வேணும், இதெல்லாம் மாற்றி மாற்றி அங்கங்கே வச்சுருப்போம். ஆனால் வளர்ச்சி வேகம் வந்து மிதவெப்ப பயிர்களும் வெப்ப பயிர்களும் வெப்ப காலங்கள்லையும் குளிர்பயிர்களான பூக்கோசு முட்டைக்கோசு முள்ளங்கி இதெல்லாம் வந்து குளிர்காலங்கள்லையும் போட்டோன்னா வளர்ச்சி நல்லாயிருக்கும், உணவுனுடைய திரட்சி நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அறுவடை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும். இந்த இடத்துல வரும்போது காய்கறி பயிர்கள் வந்து முழுமையாக பழுத்ததுக்கப்புறம் நம்ம பறிக்கிறதில்ல. கத்தரி அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஞ்சிலிருந்து கொஞ்சம் மாறும்போது அதன் அடியில் இருக்கக்கூடிய அந்த பச்சை நிற பாவாடை அதனுடைய வளர்ச்சி வந்து ஒரு பாதி இருக்கும்போது பறிச்சுடுவோம். வெண்டையாக இருக்குன்னா இன்றைக்கி பூத்ததுன்னா பூத்ததுலேருந்து 10வது நாள் பறிச்சிடணும். அதை ஏன்னா நீங்கள் சந்தையில் போய் வாங்கும்போதே மேலே உடச்சி பார்த்து தான் வெண்டையை கையிலேயே எடுப்போம், உடைக்கிற வெண்டையை தான் கையில் எடுப்போம். அது மாதிரி வரணுன்னா ஒரு 8வது நாள் 10வது நாளுக்குள்ளே எடுத்துடணும். இப்போ ஒரு தக்காளி அப்படின்னா அதனுடைய கலர் சிகப்பு கலர் மாறும்போது அறுவடை செய்யணும். இப்போ இதே ஒரு பீருக்கு பாகல் அது மாதிரி இருந்தால் பழுக்கிற அளவுக்கு போகக்கூடாது, அதனுடைய நல்ல கரும் பச்சை அதனுடைய பழ வளர்ச்சியில் அரை பாதி வளர்ச்சி இருக்கும்போதே எடுத்துடணும். இது மாதிரி கீரைகள் அப்படின்னா சின்ன முளைக்கீரையாக வரும்போது தலை தலைன்னு பச்சை பச்சையாக இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்கும், அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைனா ஒரு 25 நாள் 22 நாள் எடுக்கிற மாதிரியே வந்துடும். அரைக்கீரையாக இருந்தால் கூட ஒரு 10 நாள் வரும். இதே இது வந்து தண்டுக்கீரையாக இருந்தால் 40 நாள் 35 நாள் வரைக்கும் போய் எடுக்கலாம். அதுக்கு மேலே அது சாப்பிட ஆகாது. அதுக்கு மேலே அந்த இலைகளை மாத்திரம்தான் நம்ம எடுத்து சாப்பிடலாம் அதிகபட்சம். அது மாதிரி ஒவ்வொரு பயிருக்கு, இப்போ முருங்கை ஒரு மாடியில் வந்து ஒரு பெரிய பீப்பாயில் வச்சுருக்காரு, பீக்கையும் முருங்கை ரகத்தை வச்சுருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு பூக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 48-55 நாள் பறிச்சிடலாம். அதுக்கு மேலே விட்டு அந்த காய் சாப்பிட்றதுக்கு நார் அதிகமாயிரும், சுவை குறைய ஆரம்பிச்சிடும். எப்போயுமே காய்கறி பயிர்களில் நார் சத்து வேணும், ஆனால் நாராகவே இருந்துடக்கூடாது. நாராக மாறும் பொழுது அதனுடைய சுவை குறைய அதிகமான வாய்ப்பு. சுவை குறைந்தாலே அதனுடைய சத்துக்களும் மிக தெளிவாக மாற்றத்துக்கு வந்திருக்கும் ஏற்கனவே. அதனால் பாதி வளர்ச்சி இருக்கும்போதே காய்கறிகளை நம்ம வந்து அறுவடை செய்து நச்சுத்தன்மையற்ற காய்கறிகளை அறுவடை செய்து உணவோட உடனடியாக பறித்த சிறிது நேரத்திலேயே அது வந்து உணவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நமக்கு வந்து சுவையும் கூடும், மனதுக்கு மிக இனிமையாக இருக்கும். நாம் பறித்ததை, நாம் வளர்த்ததை, நாம் சமைத்து நாமளே உண்ணும்போது உள்ள ஆனந்தம் எதிலும் இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து.
இந்தந்த பயிர்கள் இந்தந்த காலத்தில் போடலாம், இவ்வளோ நாளில் அறுவடை பண்ணலாம், எந்த பருவத்தில் அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமும் சொன்னீங்க. நம்முடைய மாடி தோட்டத்துலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக எலசாக காய்கள் கிடைக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பலன் நம்மளுக்கு. அதை இல்லாமல் இன்னும் பல நன்மைகள் வந்து இந்த மாடி தோட்டத்தினால இருக்குது இல்லைங்களா?
ஆமாம், சரியாக சொன்னீர்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாடி தோட்டத்தில் நம்ம இதுவரைக்கும் காய்கறி பயிர்களை பற்றி தான் பெரும்பாலும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசிட்டு வந்திருக்கேன். இது இல்லாமல் மூலிகை பயிர்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு பகுதி பண்ணுறோம் எல்லாருமே. எல்லா வீட்லேயும் சோத்துக்கத்தால் வச்சுக்கணும் நினைக்கிறோம், எல்லா வீட்லையும் துளசி வைக்க நினைக்கிறோம், எல்லா வீட்லையும் ஓமவல்லி வச்சுக்கிற நினைக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு கருத்து இதுக்குள்ளே இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடிகள், மலருக்காக வளர்க்கக்கூடிய செடிகள், குரோட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் 2 செடியாவது வைக்கணும்னு அனைவருக்கும் ஆசை இருக்கும். குரோட்டன்ஸில் பல ரகங்கள் இருக்குது. நேரடி வெயிலுக்கு சில நேரங்களில் அதனுடைய அழகு குறையும். அது எந்த மாதிரி சூழ்நிலைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வராண்டா, அதாவது தாழ்வாரங்கள், ஜன்னல், படிக்கட்டு, நாம் வீட்டு வாசலில் நுழையும் போது கிடைக்கக்கூடிய வெளிச்சம், அதே மாதிரி நம்மளுடைய ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய மைய அறையில் ஜன்னலில் ஓரமாக கிடைக்கக்கூடிய வெளிச்சங்கள்ல அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த குரோட்டன்ஸு. இதே மாதிரி இன்னும் சில செடிகள் இருக்குது, அக்லோனிமான்னு சொல்லுவாங்க, டைஃபன்பேக்கியான்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஆங்கில பேர்களில் இருந்தாலும் பொதுவாக உள்ள நிறைய நாற்றங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் கொண்டாந்து அந்த தொட்டிகளில் வச்சு நம்ம கண்ணுக்கு முன்னால் இருந்தது அப்படின்னா மனதுக்கு மிக ரம்மியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மலர் பயிர்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எந்த வீட்லேயும் மல்லிகை, முல்லை, பிச்சி, செம்பருத்தி இது மாதிரி பயிர்கள் வந்து நந்தியாவட்டை, செவ்வரளி, மஞ்சள் அரளி இந்த மலர்கள் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மலர் செடிகளை எல்லாத்தையுமே அரளி மாதிரி உள்ள செடிகளை வந்து கொஞ்சம் பீப்பாய்களில் வளர்க்கலாம், மல்லிகை மாதிரி இருந்ததுன்னா பெரிய சாக்கு பைகளில் வளர்க்கலாம், இல்லைன்னா பெரிய தொட்டிகளில் வளர்க்கலாம். இப்போ முல்லை மாதிரி கொடியாக இருக்குது அப்படின்னா எங்கேயாவது படிக்கட்டில் மாடியில் போய் ஓரமாகவோ இல்லை கீழே பூமியில் வச்சு அதை நம்ம வீடுடைய சைடில் ஏற்றி மேலே போய் நம்மளுடைய வராண்டா இல்லைன்னா மாடம் பகுதிகளை கொண்டாந்து அங்கே வச்சுருந்தோம்னா இதில் மிகப்பெரிய நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய மக்களோட பழக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கோயில் ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை வச்சுருப்பாங்க. அதில் வந்து மலர் வச்சு வழிபடும்போது அவங்களுக்கு கூடிய ஆனந்தம். அதே மாதிரி நம்மளுடைய தென் மாநிலங்கள் அனைத்திலுமே மலர் சூடுதல் அப்படிங்கிறது வந்து நமக்கு மிகவும் பெருமையாகவும் அதை வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு கௌரவமாகவும் சந்தோஷமாக நினைக்கிற விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன மலர்களை பயன்படுத்தும் போது காய்கறிகளினால் வேறு மாதிரி நன்மை இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா மனதுக்கு மிகவும் ஆறுதல், மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் கிடைக்கும். இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்ல நினைக்கிறேன், இந்த இடத்துல நான் பதிவு பண்ண நினைக்கிறது, நம்ம எல்லோருமே சின்ன குழந்தையாக இருக்கும்போது டேபிள் ரோஸை விரும்பாதவங்க பெரும்பாலும் இருக்க மாட்டோம். அன்றைக்கி டேபிள் ரோஸ் பிடிச்சது அளவுக்கு தான் இன்றைக்கி ரோஸ் பிடிக்கும். ரோஜா செடிகள் இன்றைக்கி எவ்வளோ பிடிக்குதோ அதை விட ஒரு படி மேலே டேபிள் ரோஸ். எல்லோரும் பக்கத்து வீட்டில் நண்பர்கள் வீட்டில் பிடிங்கி கொண்டாந்து மாடியில் சின்ன சின்ன கொள்கலன்களை வளர்த்துருப்போம். ஸோ மனிதர்களுக்கு இயற்கையாகவே செடி வளர்க்கிறது வந்து அவனுடைய மனதில் வந்து ஆழமாக பதிந்த ஒரு விஷயம். இது மாதிரி வளர்க்குறதுனால என்ன வருது, எப்படிலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உடல் மற்றும் மனம் சார்ந்த பயன்கள் நிறையா இருக்கும். இப்போ வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் முதலே சொல்லும்போது சொன்னேன், ஒரு மண்ணை தொட்டியோடு தூக்கிட்டு போகணுன்னா நல்ல பலமானவங்க தான் தூக்க முடியும். அதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இளம் வயது ஆண்கள் பெண்கள் அதை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது மாத்திரை செய்யலாம். அதே மாதிரி இப்போ விதைக்கிறது அது மாதிரி இதெல்லாம் வீட்டில் உள்ள பெரிய பெண்கள் பண்ணலாம், அதாவது கொஞ்சம் வயசான பெண்கள் பண்ணலாம். இன்னும் சொல்லணும்னா அறுவடை மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த அறுவடை பண்ணுறது ரொம்ப இஷ்டம். அப்பா அப்பா நான் பறிக்கிறேன், அம்மா நான் பறிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தைகளை பயன்படுத்தலாம். அப்புறம் தண்ணி ஊற்றுறது, சருகுகள் அதெல்லாம் அகற்றுறது, சின்ன சின்ன கவாத்து பண்ணுறது, அதெல்லாம் கொண்டு போய் அங்கே ஒரு தொட்டியில் போட்டு கொஞ்சம் மண் கலந்து ஒன்று ரெண்டு மண்புழு அதில் விட்டு மக்க வைக்கிறது, இதெல்லாம் வீட்டில் உள்ள வயதானவர்கள் பண்ணலாம். அப்புறம் நீர் ஊற்றுறது பராமரிக்கிறது எல்லாமே ஒரே குடும்பத்தில் உள்ள வேறு வேறு வயதில் உள்ளவங்க ஒரே இடத்துல சந்திக்கவும் பேசவும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இப்போ இதனால் என்னங்கன்னா மனித நேயம், குடும்ப ஒற்றுமை, மனிதருக்குள்ள ஒருத்தரோட ஒருத்தருடைய உணர்வுகள் வந்து மிக தெளிவாகவும் அழகாகவும் பரிமாறப்பட்டு அவங்களுடைய மனித நேயமும் குடும்ப உறவுகள் வந்து மேம்படும் என்பதில் எனக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, ஐயமில்லை என்று நினைக்கிறேன்.
ரொம்ப நன்றி சார். இப்போ வந்து இந்த ஒரு மாடி தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து வெறுமனே நம்மளுக்கு காய்கறிகளுக்காகவும் அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி மலரோ அல்லது அழகு செடிகளுக்காகவோ மட்டுமில்லை, குடும்ப உறவுகளை மேம்படுத்துறதுக்கும் கூட இது உதவியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாமே நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நேயர்கள் சார்பாகவும் நம்ம நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் மாடி தோட்டம் அமைக்கிறது பற்றி வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் ஏ சதாசக்தி அவங்க சொன்ன விவரங்களை எல்லாம் கேட்டீங்க. ஒரு மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு தேவையான விவரங்கள் எல்லாம் நல்லா அருமையாக எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரி தோட்டம் அமைக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இது பற்றிய சந்தேகங்களுக்கு ஒரு நல்ல விளக்கமாகவும் இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் கடிதங்கள் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் எழுதலாம். மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டத்தை நீங்கள் ஏற்கனவே அமைச்சு அதை பராமரிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை நம்ம நேர்களோட பகிர்ந்துக்கோங்க. அதற்கான ஒரு களமாக நமது வானொலி செயல்படுகிறது. உங்களது வித்தியாசமான மாறுபட்ட புதிய அனுபவங்களையும் விவசாய சமுதாய வானொலி வரவேற்கின்றது.